You have your Bibles turned to the 1 Samuel 30th chapter. I won't say if you have, you should definitely have. But if you don't have, then you can look at your neighbor's Bible and read this verse. Nowadays there's a new word called boot your Bible. Boot your Bible. You need to boot your Bible from your iPads and iPhones. So you can boot your Bible, you can turn to your Bible, you can whatever, but Bible should be there with you. Hallelujah. I want somebody to read the 11th verse to the 15th verse loudly. 30th chapter, verses 11 to 15. Amen. Amen. Praise the Lord. Hallelujah. He says, nor deliver me into the hands of my master. Turn to the New Testament. The book of Mark. 16th chapter. The last, everybody knows this verse. 16th and the 17th verse. He that believeth, amen. That believeth and is baptized shall be saved. Amen. It talks about baptism. He talks about something very very necessary at the last time before he leaves. 17th and 18th verse. Amen. The things which is going to follow in his name. Amen. They shall speak with new tongues. Amen. 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 In whose name? It says in my name. Slap somebody and say Jesus name. Jesus name. Lord, I seek your blessing upon these words. Let this word stir our hearts this morning. If you have come with something else in our heart, fill us up with your word this morning, Lord. In Jesus name we pray. Amen. You may be seated. God bless you. If you read this text in 1 Samuel 30th chapter, you see that David was got stuck in a place called Ziklag. So he lost everything. The whole of his team, his army, everybody were tired and lost because they were fighting at Ziklag.
In
fact, the Bible says they lost their wives, they lost their belongings, they lost everything.
The
Bible even goes one step ahead and says, David wept at this place called Ziklag.
Ziklag என்று சொல்லப்படுகிற இடத்திலே தாவீது மிகவும் அழுதான் என்று வேதம் சொல்கிறது.
In fact, he was asking God, God, can I pursue this enemy?
ஆண்டவரே இந்த சத்ரு எல்லாவற்றையும் கொள்ளையடித்துக் கொண்டு போனானே, இவனை பின் தொடர்ந்து போகலாமா என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்டான்.
I lost everything.
எல்லாவற்றையும் இழந்தேன்.
I lost my family.
என் குடும்பத்தை இழந்தேன்.
I lost my people.
என் ஜனங்களை இழந்தேன்.
I lost my treasures.
என்னுடைய பொக்கிஷங்களை இழந்தேன்.
The enemy has taken away everything from me.
சத்ரு எல்லாவற்றையும் என்னிடத்தில் இருந்து பறித்துக் கொண்டு போய்விட்டான்.
Including my family.
என்னுடைய குடும்பத்தையும் கொண்டு போய்விட்டான்.
I keep praying and stressing in this church always about families.
இந்த குடும்பத்தில் எப்பொழுதும் சபையின் குடும்பத்தை குறித்தும் சபையின் குடும்பத்தினுடைய முக்கியத்துவத்தை நான்
சொல்வதுண்டு. And you know, always I talk about the children.
பிள்ளைகளை குறித்து எப்பொழுதும்
பேசுவேன். I tell you to go and pray for them.
பிள்ளைகளை ஜெபிக்க சொல்வேன்.
I tell you to go and call them and pray for them on their head.
வீட்டுக்கு போன மாத்திரத்திலே பிள்ளைகளை கூப்பிட்டு அவங்க தலையில கை வைத்து ஜெபிக்க வேண்டும் ஒவ்வொரு வாரம் சொல்வேன்.
Because families is part of the church.
ஏனா குடும்பம் என்றாலே அது சபையில ஒரு பங்காக இருக்கிறது.
But here you see, he lost everything.
இந்த இடத்திலே தாவீது எல்லாவற்றையும் இழந்திருக்கிறார்.
The people who were with David, they also lost everything.
தாவீதோடு கூட இருந்த மனுஷரும் அவருடைய குண்டான எல்லாவற்றையும் இழந்தார்கள்.
I want to put this, you know, foundation for you to understand what I'm preaching today.
இன்றைக்கு நான் பிரசங்கிக்க போற காரியத்தை புரிந்துகொள்ளும்படியாக ஒரு அஸ்திபாரமாக சில காரியங்களை சொல்கிறேன்.
When he is down,
அவன் சோர்ந்து போயிருந்தபோது,
when he is totally lost everything,
எல்லாவற்றையும் இழந்த நிலையில்
இருந்தபோது, when David is tired,
தாவீது களைத்து போயிருக்கிறான்.
He is asking God,
தேவனிடத்தில் கேட்கிறான்,
can I pursue this enemy?
ஆண்டவரே இந்த சத்ருவை பின் தொடர்ந்து போகலாமா?
He is not asking when he has got the strength.
பலன் இருக்கும்போது தாவீது கேட்கல.
When he has got everything.
எல்லாமே இருக்கும்போது அல்ல.
When he is in full strength.
முழு பலத்தோடு இருக்கும்போது அல்ல.
When he is tired.
அவன் சோர்ந்து போயிருக்கிறான்.
When he is lost.
இழந்து போயிருக்கிறான்.
When he doesn't know what to do.
என்ன செய்வது என்று தெரியாது இருக்கிறான்.
He says, Lord, can I pursue my enemy?
அந்த சூழ்நிலை மத்தியில் கேட்கிறான், என் சத்ருவை நான் பின் தொடர்ந்து போகலாமா ஆண்டவரே?
God tells him.
கர்த்தர் சொன்னார்.
In fact, Bible says David encouraged himself.
தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டான் என்று வேதம் சொல்கிறது.
But when David asked God, can I go?
ஆண்டவரே நான் போகலாமா என்று தாவீது கேட்டபோது,
God says, go after them.
கர்த்தர் சொன்னார், அவளை பின் தொடர்ந்து போ.
You will recover everything what you lost.
பின் தொடர்ந்து போவது மாத்திரமல்ல, எதையெல்லாம் இழந்தாயோ எல்லாவற்றையும் திரும்ப நீ பெற்றுக் கொள்வாய் என்று கர்த்தர் சொன்னார்.
When you are tired,
சோர்ந்து போயிருக்கும்போது,
the best thing is ask God, can I go?
என்னதான் சோர்ந்து போய் இருந்தாலும் சரி, நம்ம கேட்க வேண்டிய ஒரே ஆண்டவரே, நான் பின் தொடர்ந்து போகலாமா?
God will tell somebody today, go.
இன்றைக்கு ஒரு சில பேர் கர்த்தர் சொல்ல, போங்க, பின் தொடர்ந்து போங்க. இதெல்லாம் இழந்தீங்களோ, இழந்ததை திரும்ப பெற்றுக் கொள்வீங்க, கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார், பின் தொடர்ந்து போங்க.
I can finish my message and go with this.
என் செய்தியை இதை சொல்லிட்டு கூட நான் முடிச்சிட்டு போகலாம்.
Because some of you lost.
ஏனா ஒரு சில இழந்திருக்கீங்க.
You lost your peace.
சமாதானத்தை இழந்தீங்க.
You lost your job.
வேலை இழந்தீங்க.
You lost money.
பணத்தை இழந்தீங்க.
You lost almost all the tears what you have.
உங்களுக்கு இருக்க எல்லா கண்ணீரை இழந்துட்டீங்க, கண்ணீர் சிந்தி சிந்தி வாடி போய் விட்டீங்க.
But you ask God at that time.
ஆனா அந்த சூழ்நிலையின் மத்தியிலே கர்த்தரை நோக்கி இங்க கேட்டீங்கனா,
go go go, you will recover.
கர்த்தர் சொல்லுங்க, நீங்க போய் கொண்டே இருங்க, தொடர்ந்து போய் கொண்டே இருங்க, இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள்.
Towards that pursue to go and meet the enemy.
சத்ருவை சந்திப்பதற்கு அவன் பிரயணப்பட்டு பின் தொடர்கிறான்.
Towards that pursuing thing that he needs to go and recover everything.
எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்வதற்கு அவன் போகிற பின் தொடர்ந்து போகிற அந்த வழியிலே,
on the way,
வழியிலே
to recover,
எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வதற்கு
வழியில், shows another person to David.
அதை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக இன்னொரு மனுஷனை கர்த்தர் தாவீதுக்கு காண்பித்தார்.
God shows David a dying man.
தாவீது மரித்து போயிருக்கிற நிலைமையில ஒரு மனுஷனை காண்பித்தார்.
Bible says he was an Egyptian.
அவன் எகிப்தியன் என்று வேதம் சொல்கிறது.
Egyptian.
எகிப்தியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
He was not part of David's team.
தாவீதினுடைய குழுவில் ஒரு பங்கு கிடையாது, அவன் எகிப்தியனாக இருந்தான்.
Bible says this young Egyptian.
இந்த வாலிப எகிப்தியன்
was all alone.
அவன் தனியா இருந்தான்.
Left to die in the field.
அந்த நிலத்திலே அவன் சாகும்படி அவனை விட்டுவிட்டு போனார்கள்.
Never ate for 3 days.
3 நாட்கள் புசிக்கவில்லை.
And 3 nights.
3 இரவுகள்.
Bible also says this man was sick.
இவன் வியாதிப்பட்டிருந்தான் என்று கூட வேதம் சொல்கிறது.
Sick and left all alone.
வியாதிப்பட்டது மாத்திரமல்ல, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் அவன் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது.
Look at the character.
இந்த கதாபாத்திரங்களை பாருங்க.
Morning, God is talking to you. This look at the character.
இந்த காலவேளை கர்த்தர் உங்களோட பேசுகிறார். இந்த கதாபாத்திரங்களை கொஞ்சம் பாருங்க.
He is from Egypt.
அவன் எகிப்திலிருந்து வந்த வாலிபன்.
Tell your neighbor, Egypt.
பக்கத்துல சொன்ன எகிப்திலிருந்து வந்தவன். எகிப்திலிருந்து வந்தவன்.
He is from Egypt.
எகிப்திலிருந்து வந்தவன்.
Egypt always talks about the world.
எகிப்து என்று சொன்னால் உலகத்தை குறித்து பேசக்கூடிய ஒன்று.
Bible always refers Egypt as the world.
எகிப்து என்றால் உலகம் என்று சொல்லி வேதம் ஒப்பிட்டு சொல்கிறது.
He was sick.
வியாதிப்பட்டிருந்தான்.
He was left all alone.
எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள்.
He was a slave.
அவன் அடிமையாக இருந்தான்.
Praise the Lord. But he says, my master left me, which means he was a slave.
என் எஜமானனை விட்டு விட்டு போய்விட்டான் சொல்லும்போது அப்ப அடிமையாக அவன் இருந்திருக்கான் எஜமானுக்கு.
For 3 days,
3 நாட்கள்,
3 nights,
3 இரவுகள்,
no relative came to claim him.
3 இரவும் பகலும் ஒரு உறவினர் கூட வந்து அவனை கூட்டிக் கொண்டு போகவில்லை.
3 days,
3 நாட்கள்,
3 times or whatever times, nobody came to bother about this man.
3 நாளும் அவன் தனியா இருக்கான். இவனை குறித்து கவலைப்படுவதற்கு ஒருவரும் வரவில்லை.
He was lying in the field.
அவன் நிலத்திலே படுத்துக் கொண்டிருக்கிறான்.
Sick and hurt.
வியாதிப்பட்டு காயப்பட்டிருந்தான்.
As a slave.
அடிமையாக.
Just because his master left him.
அவனுடைய எஜமான் கைவிட்டபடியினாலே இவன் தனியாக அந்த இடத்திலே கிடந்தான்.
No relatives came.
எந்த உறவினரும் வரவில்லை.
Nobody searched for him.
யாரோ அப்பாவன் தொலைந்து விட்டான் என்று தேட வரவில்லை.
He was in the dust.
அவன் புழுதியில் இருந்தான்.
Without knowing what is his future.
எதிர்காலம் என்னவென்று சொல்லி தெரியாமல் அவன் படுத்துக் கொண்டிருந்தான்.
Sometimes when they read the paper,
சில நாள் செய்தித்தாளை படிக்கும் பொழுது,
they'll say there's a body, a dead body that nobody came to claim it.
ஒரு மரித்து போன சடலம் இருக்கிறது, இதை கேட்பதற்கு ஒருவரும் வரவில்லை என்று சொல்லி அந்த செய்தித்தாளை போடுவாங்க.
An accident body,
அது ஒரு விபத்தால
or some body which is there,
விபத்தினாலே பாதிக்கப்பட்ட சில மக்களாம்.
Doesn't know how to dispose this.
எப்படி இதை போய் எரிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியாமல் மருத்துவமனைகள் இருக்கிறது.
I'm laying the foundation.
செய்திக்கான அஸ்திபாரத்தை நான் சொல்கிறேன்.
That becomes an orphan body.
அது அநாத பிணம் என்று சொல்லுவார்கள்.
Praise the Lord. Nobody is coming.
யாரும் அந்த கேக்கல.
Nobody comes and says this is my relative.
இது என்னுடைய உறவு என்று சொல்லி உரிமை கொண்டாட ஒருவரும் வரவில்லை.
Nobody says this is mine.
இது என்னுடையது என்று சொல்லுவதற்கு ஒருவரும் வரவில்லை.
Nobody says this is I know him.
அவர் எனக்கு தெரியும் என்று சொல்லுவதற்கு ஒருவரும் இல்லை.
He was lying down for 3 days and 3 nights.
3 நாட்கள் இரவும் பகலும் அவன் படுத்துக் கொண்டிருந்தான்.
Look at him dying.
மரிக்கிற தருவாய்.
Slave.
அடிமை.
Not eaten for 3 days.
3 நாட்கள் புசிக்கவில்லை.
And also been left by his master.
தன்னுடைய எஜமானாலே கைவிடப்பட்ட நிலையில் இருந்தான்.
The devil does the same thing to us.
பிசாசு அதே காரியத்தை நமக்கு செய்கிறான்.
He will take you.
உங்களை கொண்டு போவான்.
He will keep you.
உங்களை வைத்துக் கொள்வான்.
He will use you.
உங்களை பயன்படுத்துவான்.
He will throw you.
உங்களை எறிந்து விடுவான்.
Amen.
Amen.
Praise the Lord. He will take you.
அவங்களை கூட்டிக் கொண்டு போவான்.
He will keep you.
உங்களை வைத்துக் கொள்வான்.
He will use you.
உங்களை பயன்படுத்துவான்.
He will throw you.
உங்களை எரிந்து விடுவான்.
Praise the Lord. The devil's job is for you to go into his fold first.
அவனுடைய இடத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி முதலாவது சத்ரு விரும்புகிறான்.
This Egyptian was part of an army.
இந்த எகிப்தியன் ஒரு சேனைக்கு ஒரு பங்காக இருந்தான். இவனும் சேனையில் இருந்தான்.
He was part of an army.
ஒரு சேனையில இவனும் ஒரு பங்காக இருந்தான்.
They came to fight David.
ஏனா தாவீதை எதிர்த்து யுத்தம் செய்வதற்காக வந்த அந்த சேனையில இவனும் ஒருவனாக இருந்தான்.
All his men, everybody left him.
அவனோடு கூட வந்த எல்லா மனுஷர்களும் அவனை விட்டு விட்டு போனார்கள்.
The devil will draw you close.
பிசாசு உங்களை அவனிடத்தில் கிட்ட இழுப்பான்.
He will draw you.
உங்களை கிட்ட இழுப்பான்.
He will entice you.
உங்களை அப்படியே வசப்படுத்தி இழுப்பான்.
He will tempt you.
உங்களை சோதித்து இழுப்பான்.
Because the Bible says Egyptian was a young man.
அந்த எகிப்தியன் ஒரு வாலிபனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
Can I tell you something about the suicide bombers?
இந்த தற்கொலை படை தாக்குதல் செய்கிறவங்களை குறித்து நான் சொல்லட்டுமா கொஞ்சம்?
Yesterday we were talking a little bit about that.
நேற்று கதை குறித்து கொஞ்சம் பேசினோம்.
The devil feeds them in their mind that they are the gods.
அவர்கள்தான் பாதுகாவலர் சொல்லி அல்லது தெய்வங்கள் என்று சொல்லி அந்த சத்ரு அவருடைய சிந்தையிலே அந்த ஞாபகத்தை கொண்டு வருவார்.
The devil trains them.
சத்ரு அதற்கான பயிற்சியை கொடுக்கிறான்.
If you die for this God,
இந்த தெய்வத்துக்காக நீங்க மரிச்சீங்கன்னா,
if you die for this community,
அல்லது இந்த சமுதாயத்துக்காக நீங்க
மரிச்சீங்கன்னா, you become God.
நீங்க தெய்வமா மாறிடுவீங்க.
They feed this young people day and day and day and out.
சிறு வயதிலேயே சத்ரு இப்படிப்பட்ட காரியங்களை காலையிலும் இரவிலும் தன்னுடைய சிந்தையிலே நீ இந்த மதத்துக்காக மரித்தால் நீ தெய்வமாய் விடுவான் சொல்லி சொல்வார்கள்.
They brainwash the suicide bombers.
இந்த தற்கொலை படை தாக்குதலை செய்கிறவர்களை அவருடைய அந்த மூளையில் இந்த காட்சியை வைப்பார்கள்.
Ordinary young man.
சாதாரணமான ஒரு வாலிபன்.
No, don't worry, young girls. Even young girls are there.
வாலிப சகோதரிகள் கூட இருக்கார்கள்.
From an ordinary young girls.
ஒரு சாதாரணமான வாலிப பெண்.
They become a person who's got a cause.
ஒரு காரணத்துக்கான ஒரு நபராக மாறிவிடுகிறார்கள்.
They were nothing.
But
the devil trains them.
பிசாசு பயிற்சி கொடுத்து.
You are nothing.
ஒன்றுமில்லாத இருந்தீங்க.
Now you have a cause.
இப்போது நீங்க தான் முக்கிய காரணமா மாத்தீங்க.
They train them.
பயிற்சி கொடுக்கறாங்க.
Every day.
ஒவ்வொரு நாளும்.
They say you are the cause.
நீங்க தான் முக்கிய காரணம்.
You are the best.
நீங்க தான் அருமையானவர்.
You are the best.
நீங்க தான் அருமையானவர்.
When you die.
மடி மரிக்கும்போது.
You die for the people.
நீ ஜனங்களுக்காக மரிக்கிற நீ ஒரு தெய்வமாய் மாறி விடுவான்னு சொல்றாங்க.
When this is being heard.
இந்த காரியம் சிறு வயது முதல் கொண்டு
காதுல கேட்கும்போது. The devil turns your mind upside down.
பிசாசு உங்களுடைய சிந்தையை தலைகீழாக மாற்றுகிறான்.
One fine morning,
ஒரு நல்ல காலை வேளை,
when this boy doesn't know what's happening,
இந்த வாலிபனுக்கு சுட்டில் மடக்கறதுக்கு தெரியவில்லை.
They will call this young man.
இந்த வாலிபனை கூப்பிடுவாங்க.
Come, the boss will call.
அந்த எஜமான் கூப்பிடுவாங்க.
And he'll tie the bomb.
கட்டி அந்த வெடிகுண்டை கட்டிருப்பான்.
He will tie the bomb.
வெடிகுண்டை கட்டிருப்பான்.
And he'll put a coat on him.
அதுக்கு மேல ஒரு கோட்டை போட்டுருப்பான்.
And he'll walk him.
நடந்து போகும்படி செய்திருப்பான்.
He will just walk.
சாதாரண நடந்தா போவான்.
He'll walk.
நடந்து போவான்.
And he'll leave him at this place.
இந்த இடத்துல விட்டு விட்டு போய் விடுவான்.
This is your spot.
இதுதான் நாம் இருக்கக்கூடிய இடம்.
You're going to die.
நீங்க சீக்கிரத்துல இந்த இடத்துல சாக போறீங்க.
Praise the Lord.
சத்தியம்.
Devil takes you.
பிசாசு கூட்டி கொண்டு போகிறான்.
He keeps you.
வைத்து கொள்கிறான்.
He uses you.
உங்களை பயன்படுத்துகிறான்.
Praise the Lord. And he will want you to die.
அது மாத்திரமே நீங்கள் மரித்து போக வேண்டும் என்று சொல்லி பிசாசு விரும்புகிறார்.
I know a God.
எனக்கு ஒரு தேவன் தெரியும்.
Said I've come to give life abundantly.
ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் வந்ததன தெரியுமா? ஜீவனை கொடுக்க அந்த ஜீவன் பரிபூர்ணமடைவதற்காக நான் வந்திருக்கிறேன்.
God says I've come to give you life.
உங்களுக்கு ஜீவனை கொடுக்க நான் வந்திருக்கிறேன்.
Devil can use any tool to attract the young man.
வாலிபனை கவர்வதற்கு எந்த விதத்தையும் எந்த வழியும் சத்ரு பயன்படுத்துவான்.
Praise the Lord.
சோத்திரம்.
Some of you are listening, some of you are sleeping, some of you are thinking, but God uses any tool to devil uses any tool to distract you.
உங்களுடைய சிந்தையை திருப்புவதற்கு எந்த கருவியை வேண்டுமானாலும் சத்ருவின் இடைக்கு பயன்படுத்தலாம் என்று சொல்கிறேன்.
A young girl can be a tool for the young boy.
வாலிப பையனுக்கு வாலிப பெண் ஒரு கருவியாக சத்ரு பயன்படுத்தலாம்.
Praise the Lord. A young boy may be a tool for the young girl.
வாலிப பெண்ணுக்கு வாலிப பையன் ஒரு கருவியாக வைத்து அவன் பயன்படுத்தலாம்.
He will use any tool to distract you.
உங்களுடைய சிந்தையை திருப்புவதற்கு திசை திருப்புவதற்கு எந்த கருவியை வேண்டுமானாலும் சத்ரு பயன்படுத்தலாம்.
The devil wants to use you.
உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று சத்ரு விரும்புகிறான்.
Amen.
Amen.
He wants to use you.
உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறான்.
He will take your husband and make sure that he uses you.
உங்களுடைய கணவரை அழைத்து கொண்டு போய்விட்டு உங்களை பயன்படுத்துகிறான் சொல்லி
கணவன் உங்களை யூஸ் பண்ணிட்டு இருப்பான். Amen. Your children will be using you.
உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பயன்படுத்திக் கொண்டிருப்பார்கள்.
Your relatives are using you.
உங்களுடைய உறவினர்கள் உங்களை பயன்படுத்துகிறார்கள்.
Let me come back.
திருமணம் சொல்லட்டும்.
Your husband may use you.
உங்களுடைய கணவர் உங்களை பயன்படுத்தலாம்.
Your wife may use you.
உங்களுடைய மனைவி உங்களை பயன்படுத்தலாம்.
Your relatives may use you.
உங்களுடைய உறவினர்கள் பயன்படுத்தலாம்.
Your friends will use you.
நண்பர்கள் உங்களை பயன்படுத்தலாம்.
Your boss will use you.
உங்களுடைய எஜமான் உங்களை பயன்படுத்தலாம்.
Next thing they will throw you.
அதுக்கு பிறகு உங்களை எரிந்துடுவாங்க.
When money is there, this is everybody tells.
எல்லாரும் சொல்றதுதான் இந்த வார்த்தை எப்பொழுதும் சொல்வது உண்டு.
When money is there,
பணம் இருக்கும் பொழுது,
you will have more people around you.
பணம் இருக்கும் போது எல்லாரும் உங்க கூட இருப்பாங்கன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க.
நானும் சொல்றேன், பக்கத்துல சொல்லுங்க, அவரும் சொல்றாரு. When you have money,
பணம் இருக்கும் போது,
you will be surrounded with people.
அநேக ஜனங்கள் உங்க சுற்றிலும் இருப்பாங்க.
The true relationship comes when there is no money.
பணம் இல்லாத போது யார் கூட இருக்காங்களோ அதுதான் உண்மையான அன்பு, உண்மையான உறவு என்று சொல்கிறேன்.
3 years,
3 ஆண்டுகள்,
they would have left you alone.
ஒருவேளை 3 ஆண்டுகளை கைவிட்டு இருக்கலாம்.
3 days, they would have left you alone.
3 நாட்கள் கைவிட்டு இருக்கலாம்.
30 years, they would have left you alone.
30 ஆண்டுகள் கைவிட்டு இருக்கலாம்.
He was a slave.
அவன் அடிமை.
He was a slave.
அடிமையா இருந்தான்.
You know, slave means நம்ம இமிடியேட்டா வருது somebody who's having a handcuff.
அடிமை சொன்னால யாரோ கை கட்டி இருப்பாங்க பா, அப்படிதான் இருப்பாங்க நினைக்கிறீங்க.
You are slave to something else.
ஏதோ ஒரு காரியத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிறீர்கள்.
Then you are also a slave.
இது ஒரு காரியத்தை விட முடியலப்பா, என்னால் செய்யணும் அந்த காரியத்துக்கு நீங்க அடிமையா இருக்கிறீர்கள்.
You are slave to pornography.
அந்த ஆபாச காட்சிக்கு நீங்க அடிமைப்பட்டிருந்தால்.
You are a slave.
நீங்க ஒரு அடிமை.
You are a slave to something which is attracting you.
உங்களை கவரக்கூடிய ஒன்றுக்கு நீங்கள் அடிமையாய் மாறிவிட்டீர்கள். ஆகவே நீங்கள் ஒரு அடிமை என்று சொல்கிறேன்.
I give you a very live example what I had in my life.
என் வாழ்க்கையில வந்த ஒரு நெருடி ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
I studied in hotel management.
ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தேன்.
And there was a boy called Balaji.
பாலாஜி சொல்லப்படுகிற ஒரு பையன் இருந்தான்.
He was a very smart young boy.
நல்ல ஒரு ஸ்மார்ட் வாலிபனாக இருந்தான்.
Very smart, tall and nice.
அருமையானவன், உயரமாக அருமையா இருந்தவன்.
And had a nice nose.
நல்ல மூக்கு இருந்தது.
என்ன மாதிரி சப்பை இல்லாம, no, had a nice nose.
நல்ல ஒரு மூக்கு இருந்தது.
He was playing nice cricket.
நல்ல கிரிக்கெட் விளையாடி குடுப்பன்.
He was very nice boy. All the girls loved him.
எல்லா பெண்களும் அவனை நேசிப்பார்கள். அவ்வளவு அருமையானவன்.
But I nobody loved me.
என்னை யாரும் நேசிக்கல.
Praise the Lord. But still he was very I was used to be envy of this boy.
இவனை பார்த்தேனே எனக்கு பொறாம இருக்கும்.
What he's got everything in life.
எல்லாமே வாழ்க்கையில இருக்கு.
He's surrounded with friends.
சுற்றிலும் நண்பர்கள்.
He's got all the talent.
எல்லா talent இருக்கு.
He's a good cricketer.
நல்ல கிரிக்கெட் விளையாடுறான்.
Smart young boy.
நல்ல அருமையான வாலிபன்.
Oh what a life.
என்ன ஒரு வாழ்க்கை.
But one day when all of us were together.
ஒரு நாள் எல்லாரும் ஒன்றாக இருக்கும்போது.
This young boy came and asked me.
இந்த வாலிபன் வந்து கேட்டா.
Because those days I used to sing lot of movie songs.
அந்த நாட்கள்ல அந்த திரைப்பட பாடல்களை பாடுவேன்.
So that time he used to say, yes sir, Ruben, sing one song for me.
Ruben enakkaga or paadla paadunga.
I sang some song.
Or paattu paadune.
When I was singing,
paadi kondirundha bodhu,
I turned back.
Thirum paatha.
The same Balaji.
Adhe Balaji.
Who was so had everything in life.
Vaalkaila ellavattu vaithirundhava.
Was crying.
Andha paatta paadum bodhu aludha.
I was saying, why are you crying?
Yen paadi aludha?
Then that boy told me.
Andha paiyan sonna.
I am all alone.
நான் இப்ப தனிமையா இருக்கிறேன். யாருமே இல்லை.
I said, oh my, you have everyone with you.
எல்லாரும் கூட இருந்தாங்களே.
You have everything in life.
எல்லாமே கிடைத்தது.
You have the money.
பணம் இருந்தது.
You have the friends.
நண்பர்கள் இருந்தார்கள்.
You have everything you want.
எல்லாமே இருந்தது உனக்கு.
I am all alone.
இப்பொழுது நான் தனிமையா இருக்கிறேன்.
I didn't know about the salvation that time.
அந்த நாளிலே ரட்சிப்பு குறித்து எனக்கு தெரியல.
I would have told him.
உங்களுக்கு தெரிஞ்சதா சொல்லிருப்பேன்.
I missed telling him.
அன்றைக்கு ரட்சிப்பை அறிந்ததா சொல்லிருந்திருப்பேன்.
After 2 years.
2 ஆண்டுகளுக்கு பிறகு.
I came to know about him.
அவனை குறித்து எனக்கு ஒரு செய்தி வந்தது.
In Bangalore.
பெங்களூர்ல.
He became a drug addict.
அவன் போதை பொருளுக்கு அடிமையாய் மாறிவிட்டான் என்ற ஒரு செய்தி.
Same smart young boy.
அதே அருமையான அந்த வாலிபன்.
Had everything in life.
வாழ்க்கையில் எல்லாம் இருந்தது.
Was attracted towards something else.
மற்ற காரியங்களை கவரக்கூடிய அளவுக்கு இருந்தான்.
Then he became, they said even he can't even lift the cricket bat.
அந்த கிரிக்கெட்டுடைய பேட்டை எடுக்க கூட முடியவில்லை என்று சொல்லி சொன்னார்கள்.
He was not even able to do anything because he was addicted to drugs.
ஒரு போதை பொருளுக்கு அவன் அடிமைப்பட்டபடியால் அவனால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை
என்று சொன்னார்கள். After 5 or 6 years, I don't know how many years.
5-6 ஆண்டுகளுக்கு பிறகு
எத்தனை. I heard a news again.
மறுபடியும் ஒரு செய்தி வந்தது.
They said Balaji is dead.
பாலாஜி மரித்து விட்டான் என்று சொன்னார்கள்.
Praise the Lord. The devil takes you.
பிசாசு உங்களை எடுத்து கொண்டு
போகிறான்.
உங்களை வைத்துக் கொள்கிறான்.
He uses you.
உங்களை பயன்படுத்துகிறான்.
And he throws you.
உங்களை எரிந்து விடுகிறான்.
He will make you lie down and die.
உங்களை மரிக்கிற தருவாயில் அவன் விட்டு விட்டு போய் விடுகிறான்.
There are things which are not in your control.
உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத சில காரியங்கள் இருக்கிறது.
There are some sins which are not in your control.
உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத சில பாவங்கள் உங்களிடத்தில் இருக்கிறது.
You don't know that you're sinning.
நீங்க பாவம் செய்றீங்கன்னு உங்களுக்கே தெரியல.
Praise the Lord. If you come and ask me, can I know what is my sin?
ஏன் பாவம் என்னவென்று சொல்லி நான் அறிந்து கொள்ள முடியுமா என்று கேட்டீங்கனா,
kneel down.
முழங்கால் படிடுங்க.
Pray.
ஜெபிங்க.
Kneel down.
முழங்கால் படிடுங்க.
Pray.
ஜெபிங்க.
God will show you your sin.
நீங்க என்ன பாவத்தை ஆண்டவருக்கு விரோதமா செய்றீங்க சொல்லி முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார்.
You are attracted to something what God does not want you to be attracted to.
தேவன் விரும்பாத ஒரு காரியத்துக்கு நீங்கள் கவரப்பட்டு அதற்கு அடிமையா இருக்கிறீர்கள்.
You are attracted to watch your cell phones.
உங்களுடைய செல்போனிலே நீங்கள் கவரப்பட்டிருக்கிறீங்க.
You are attracted.
கவரப்பட்டிருக்கிறீங்க.
Half of the time life you spend on your cell phone.
உங்களுடைய செல்போனிலே உங்க வாழ்க்கையின் பாதி காலத்தை கழித்து விடுகிறீர்கள்.
You are attracted to gold.
இந்த பொண்ணுக்கு நீங்க அடிமைப்பட்டிருக்கிறீர்கள்.
Praise the Lord. You are attracted.
கவரப்பட்டிருக்கிறீங்க. படங்களுக்கு கவரப்பட்டிருக்கீங்க.
You are attracted to news.
செய்திகளுக்கு நீங்க கவரப்பட்டிருக்கீங்க.
You are attracted to spend.
பணத்தை செலவழிக்க வேண்டும் அதற்கு நீங்க அடிமையா இருக்கிறீங்க.
Praise the Lord. You are attracted.
கவரப்பட்டிருக்கிறீங்க.
You are attracted.
கவரப்பட்டிருக்கிறீங்க.
The devil wants you to do that, you know. He wants you to get attracted to something.
இதோ ஒரு காரியத்தில் நீங்கள் கவரப்பட வேண்டும், அதில் நீங்கள் விழுந்து விட வேண்டும் என்று சொல்லி பிசாசு விரும்புகிறார்.
This young man was lying on the field.
இந்த வாலிபன் நிலத்திலே தனிமையா கைவிட்டப்பட்ட நிலையில் இருக்கிறான்.
In a strange land.
அது ஒரு அந்நிய ஒரு இடம் தான்.
It was not his own place.
சொந்த இடம் கிடையாது.
It was the place of the enemy.
அது சத்துருடைய இடம், அந்நியருடைய இடம்.
At that point.
அந்த குறிப்பிட்ட இடத்துல
when everything is lost,
எல்லாமே இழக்கப்பட்ட
நிலைமை, he doesn't have any future,
எதிர்காலமே தெரியாமல் இருந்தான்.
The king found him.
ராஜா அவனை கண்டுபிடித்தார்.
Praise the Lord.
சுதிரம்.
The king found him.
ராஜா அவனை கண்டுபிடித்தார்.
That's my title.
அதான் செய்தியுடைய தலைப்பு.
The king found him.
ராஜா அவனை கண்டுபிடித்தார்.
The moment the king finds you.
ராஜா உங்களை கண்டுபிடித்த மாத்திரத்தில்
he feeds you.
அவர் உங்களுக்கு போஜனத்தை கொடுக்கிறார்.
Praise the Lord.
சுதிரம்.
What that young man needed.
அந்த வாலிபனுக்கு 3 நாட்கள் எது இல்லாதிருந்ததோ.
Nobody was finding him.
யாரும் அவனை கண்டுபிடிக்கலையே.
But there was a king.
ஒரு ராஜா இருந்தா.
He found him.
கண்டுபிடித்தான்.
The moment they brought him.
அவனை கொண்டு வந்த மாத்திரத்தில்.
He feeds him.
அவனுக்கு வேண்டிய போஜனத்தை கொடுத்தான்.
They brought him.
கொண்டு வந்தாங்க.
You know what was the first thing he fed?
முதல் காரியம் என்ன கொடுத்து போச்சான் தெரியுமா?
Bread Men, we are going to say water, all right?
Water.
Bread.
Bread.
Water.
Water.
No. Kalathu solavana. Solalama, bread.
Yangal
mattu solraru paavu. Okay, again, we'll try again. There's a point what I want to make.
நான் சொல்லுகிறதுக்கு ஒரு குறிப்பு இருக்கு.
When you are lying down all alone.
மா தனியா யாருமே இல்லாம
கீழே இருக்கும்போது.
எல்லாமே கைவிடப்பட்ட நிலையில இருக்கும்போது.
The king finds you.
மா யாருமே பார்க்காத போது ஒரு ராஜா உங்களை கண்டிருக்கிறார்.
The king feeds you.
அந்த ராஜா உங்களுக்கு போஜனத்தை கொடுக்கிறாரு.
You have to say, what did he feed?
என்ன உங்களுக்கு கொடுத்தாரு?
Bread. Sister, what did he feed you?
என்ன கொடுத்தாரு?
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 You know what's the bread?
ராஜா கண்டுபிடித்தது மாத்திரம் அல்ல, அப்பத்தையும் தண்ணீரையும் நமக்கு கொடுத்து நம்மை வாழ வைத்திருக்கிறார்.
No relative can find you.
எந்த உறவினரும் உங்களை கண்டுபிடிக்கல.
ஒரு அஞ்சு நாள் தேடுவான். 6 days he will search for you. 1 month he will search for you.
ஒரு மாதம் தேடுவாங்க.
He will leave you.
But my king found you. In a very foundation. In the
miry clay.
I, your
pastor, I was in the
miry clay. And one
day,
my
king found me.
And the உலையான செட்டில ஒரு ராஜா என்ன தேடி வந்து என்ன கண்டுபிடித்தார்.
He found me.
கண்டுபிடித்தார்.
He washed me by his king's blood.
And the ராஜாவுடைய ரத்தத்தில் என்னை கழுவி இன்னைக்கு நிற்க வைத்திருக்கிறார்.
You don't understand what I'm talking.
நான் சொல்றது உங்களுக்கு புரியல நினைக்கிறேன்.
You may be nadar.
நாடாரா இருந்திருக்கலாம்.
You may be வள்ளலார்.
வள்ளலார் இருந்திருக்கலாம்.
You may be முதலியார்.
முதலியாரா இருந்திருக்கலாம்.
You may be செட்டியார்.
செட்டியாரா இருந்திருக்கலாம்.
இப்ப மாற்றலாம் பாருங்க. What are you? Ah! You may be anything.
எது வேணுமா இருந்திருக்கலாம்.
But the moment king finds you.
மா எந்த நிலைமையில எந்த ஜாதி எந்த ஜனமா இருந்தாலும் சரி, அந்த ராஜா நம்மை கண்டுபிடித்த மாத்திரத்தில்
you become a separate caste.
மா அந்த ராஜாவை பார்த்த மாத்திரத்தில் நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஜாதியை நமக்கு கொடுக்கிறார்.
I am not முதலியார்.
நான் முதலியார் இல்லை.
I am not whatever are.
யாரும் இல்லை.
I am washed by king's blood.
ஒன்று தாங்க, ராஜாவுடைய ரத்தத்தில் கழுவப்பட்டவன். ராஜாவுடைய ரத்தத்தில் கழுவப்பட்டவன்.
King found me.
ராஜா கண்டுபிடிச்சாரு.
King washed me.
கழுவினாரு.
King fed me.
போஷித்தாரு.
King filled me.
போஷித்தது மாத்திரமல்ல, ராஜா என்னை நிரப்பியும் வைத்திருக்கிறார்.
Oh hallelujah.
சோத்திரம்.
The best thing the king gave.
ராஜா கொடுக்கிற அருமையான என்ன தெரியுமா?
He gave his name.
அவருடைய நாமத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு.
The Egyptian does not deserve this.
இந்த எகிப்தியனுக்கு இதை பெற்றுக் கொள்வதற்கு தகுதியே கிடையாது.
You and me don't deserve it.
நமக்கும் தகுதி கிடையாது. புறஜாதியா இருந்தவர்கள் இந்த ராஜாவை நாமத்தை பெற்றுக் கொள்ள தகுதி இல்லை.
ரெண்டு வீடு இருக்கு, அதனால நான் ரொம்ப தகுதி.
பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு தகுதியே இல்லை. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவாகிய நம்முடைய தேவன் நம்மேல் கிருபை வைத்தபடியினால தந்தைக்கு பெற்றிருக்கிறோம்.
கிருபை. I don't deserve it.
அதுக்கு தகுதியே எனக்கு இல்ல. எனக்கு தகுதியே இல்ல.
நான்
அழுக்கா
இருந்தேன்,
அசுத்தமா இருந்தேன்.
My king found me.
அசுத்தமா இருந்தாலும் அழுக்கா இருந்தாலும் என் ராஜா என்னை தேடி வந்து என்னை கண்டுபிடித்தார்.
Each and everyone, I don't want to point out.
மா நான் யாரையும் குறிக்க விரும்பல. இங்க உட்கார்ந்திருக்க ஒவ்வொருவரும்,
you had a sin in your life.
உங்க வாழ்க்கையில் நிச்சயம் பாவம் இருந்திருக்கும்.
Amen. எல்லாருமே, I am a pure man சொல்ல முடியாது. like this, including all of us, we have fallen short of the glory of God.
வேதம் சொல்லும் எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாக தான் இருக்கிறோம்.
If you are alive today,
இன்றைக்கு நீங்க ஜீவனோடு இருக்கிறீங்கனா,
because the king found you.
அந்த ராஜா கண்டுபிடித்தபடியால தான் இன்றைக்கு இருக்கிறோம். இல்லாவிட்டால் பாவத்தில் என்றைக்கோ அழிந்திருப்போம்.
The technique about the open door.
இந்த திறந்த வாசலை குறித்து ஒரு டெக்னிக் இருக்கு.
Today I'm going to leave you a little late.
கொஞ்சம் தாமதமா தான் விடுவேன்
இன்றைக்கு. I'm sure somebody is going to be blessed and go from.
ஆனா இன்றைக்கு ஒரு சில ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டு போக போறீங்க.
I want to talk about the open door.
திறந்த வாசலை குறித்து நான் சொல்ல போகிறேன்.
Technique about the open door.
இந்த திறந்த வாசலை குறித்தான டெக்னிக் என்னன்னு சொல்றேன்.
Abraham saw three men coming.
ஆபிரகாம் மூன்று புருஷர்கள் வருவதை பார்த்தான்.
Where did he find them?
எங்க கண்டுபிடிச்சா?
Was he at the back of the house?
வீட்டின் பின்பக்கத்தில் இருந்தானா?
How did he see?
எப்படி பார்த்தான்?
He was at the door.
அந்த வாசலிலே அவன் இருந்தான்.
Praise the Lord.
Amen.
You know my king.
நம்முடைய ராஜா.
He is at the door.
அவர் வாசற்படியில் இருக்கிறார்.
He is not the backside.
அவர் பின்பாக இருக்கிறவர் அல்ல.
He is at the door.
அவர் வாசலில் இருக்கிறார்.
Looking for you.
உங்களை பார்க்கிறாரு.
You know everybody talks about the prodigal son.
எல்லாரும் அந்த இளையகுமாரனை குறித்து பேசுவார்கள்.
They all say how he left the house.
எப்படி வீட்டை விட்டு போனான்னு சொல்வாங்க.
But I want to talk to you how he came back to the house.
அவன் எப்படி வீட்டுக்கு வந்தான்னு சொல்லி இன்னைக்கு நான் பேசுறேன்.
You know where the father would have been?
அப்பா எங்க திரும்ப இருந்திருப்பாரு?
Not at the backside.
அப்பா வீட்டுக்கு பின்பாக இருந்திருக்க மாட்டாரு. அல்லது கிச்சன்ல இருந்திருக்க மாட்டாரு. அல்லது ஏதோ ஒரு குளியல் அறையில எங்க இருந்திருக்க மாட்டாரு. வாசலில் தகப்பன் நிச்சயம் காத்து கொண்டிருந்திருப்பார். என் மகன் திரும்ப வருவான். ராஜா உங்களை கண்டுபிடித்த போது, ராஜா உங்களை கண்டுபிடித்த போது அந்த வாசலில் கண்டுபிடித்தார். மகனுக்காக தகப்பன் காத்து கொண்டிருந்தார். அழுக்கா வரா
மகன்.
அழுக்காமரா.
You know what he was doing?
என்ன செய்து கொண்டிருந்தான் தெரியுமா?
He was eating along with the pigs.
அந்த பன்றிகள் மத்தியிலே அந்த போஜனம் கிடைக்க வேண்டும் என உட்கார்ந்து இருந்தார்.
When he is eating,
அவன் சாப்பிடும்போது,
my father is waiting.
அவன் பன்றிகள் மத்தியில் இருக்கிறான். அவனுடைய தகப்பனார் காத்து கொண்டிருக்கிற வாசலில் மகன் வருவானு சொல்லி.
Where is he?
என் மகன் எங்கே?
Where is he?
என் மகன் எங்கே?
He's still waiting.
இன்னும் காத்து கொண்டிருக்கிறாரு.
He's still eating along with the pigs.
இன்னும் தகப்பன் காத்து கொண்டிருக்கிறார். ஆனா மகன் பண்டிகள் மத்தியிலே அந்த தவிட்டை புசித்துக் கொண்டிருக்கிறார்.
He's still eating there.
இன்னும் அங்க புசித்துக் கொண்டிருக்கிறார்.
He's still enjoying.
மகிழ்ச்சியா இருக்கிறார்.
Father is waiting for him.
அப்பா காத்துட்டு இருக்காரு.
Until your money is going to go, you're not going to come.
உங்களுடைய பணம் போற வரைக்கும் நீங்க வர மாட்டீங்க.
He's waiting.
அவர் காத்து இருக்கிறார்.
He's waiting.
காத்து இருக்கிறார்.
I want somebody to go to near brother Raymond's place. Somebody.
So Raymond ஓட இடத்துக்கு யாரோ ஒருத்தர் போங்க.
இல்ல ராஜா அங்க போய் நில்ல. Praise the Lord.
ஸ்தோத்திரம்.
அந்த இடத்துல இல்ல. He is at the door.
வாசல்ல நிற்கா தகப்பன்.
Waiting.
காத்து கொண்டிருக்கிறார்.
Every day.
ஒவ்வொரு நாளும்.
Praise the Lord. Every day.
ஒவ்வொரு நாள்.
We read only once.
மா நம்ம ஒரு தடவை படிச்சிட்டு விட்டுறோம்.
But every day he was waiting.
ஒவ்வொரு நாளும் தகப்பன் நிச்சயம் காத்து கொண்டிருப்பார்.
That's a revelation.
நல்ல ஒரு வெளிப்பாடு.
இத நான் டிவில பேசினா கை தட்டுவாங்க. Praise the Lord. Every day he was waiting.
ஒவ்வொரு நாளும் தகப்பனுச்சு மகன் வருவான்னு காத்து கொண்டிருப்பார்.
He'll go and he'll come back and he'll
wait. உள்ள போயிருந்திருக்கலாம். திரும்ப வந்து அந்த வாசல்ல இருந்து பாத்திருக்கலாம்.
His first son will come.
முதல் மகன் வந்திருப்பான்.
Why are you waiting?
ஏன்பா காத்துட்டு இருக்கீங்க?
I am waiting for my son.
என் மகன் வர வேண்டும் என்று சொல்லி நான் காத்து கொண்டிருக்கிறேன்.
His servant will come. வாங்கப்பா உள்ள போலாம்ப்பா.
வேலைக்காரன் வந்து உள்ள போல கூட்டிட்டு
வா. No. My son will come.
என் மகன் நிச்சயம் என்னிடத்துக்கு வருவான்.
He may be bad today.
இன்றைக்கு கெட்ட பையனா இருக்கலாம். இன்றைக்கு பண்டிகள் மத்தியில் இருக்கலாம். ஒரு நல்ல நாளில் ஒரு நல்ல நாளில் என் மகனை நான் கண்டுபிடிப்பேன். ஒரு நல்ல நாளில் அவருடைய மகன் வந்து
கொண்டிருக்கிறான்.
தூரத்தில் பாக்குறாரு. தூரத்தில் பாக்குறாரு மகனே.
ஓ மை சன்.
என் மகனே.
இஸ் கமிங் பேக்.
மகன் ஓடி வருகிறான். அவரை கட்டிப்பிடித்து.
யூ நோ வாட் இட் வாஸ்.
என்ன தெரியுமா? அது
தி சன் வாஸ் ஸ்மெல்லிங்.
மகன் மேல் ஒரே நாற்றம் தான் இருந்தது.
He didn't leave him.
விடல.
நாத்தம் அடிக்குது. But he didn't leave him.
இருந்தாலும் மகனை விடல தகப்பே.
பாருங்க அவனை கட்டியே பிடிக்க மாட்டான். Hug him.
தகப்பன் மகனை கட்டி பிடிக்கும் போது முதல் காரியம்,
he smelt him.
முதலாவது அந்த நாற்றம் அடித்ததுதான்.
You are dirty.
மா எங்கேயோ அழுக்கா இருந்தோங்க. எங்கேயோ அசுத்தமா இருந்தோம். அவர் பரிசுத்தம் உள்ளவர்.
You cannot mix it until you have something in between called grace.
பரிசுத்தத்துக்கோ அசுத்தத்துக்கோ ஒரு இணைப்பு வேண்டுமானால் இந்த கிருபை நடுவுல இல்லாவிட்டால் இந்த பரிசுத்தமும் அசுத்தமும் நிச்சயம் இணையவே முடியாது.
அந்த
கிருபையினுடைய பெயருக்கு அத்த
தெரியுமா? So he came in between. Oh,
man, நீங்க போல அவர் நடுவில் வந்து நின்றாரு.
Oh, you're, I'm going somewhere. You can't reach here.
அங்க நீங்க போக முடியாது.
That's holy.
ஏனா அது பரிசுத்தமான இடம்.
So he came here.
அவர் நமக்காக இங்க வந்தாரு.
So that you can reach him.
மன் நீங்க அவர்கிட்ட வந்து
you can take him back.
அதுக்கு பிறகு இங்க வருவதற்கு தான் அவர் நமக்காக கிருபையாக நடுவில் வந்திருக்கிறார். அசுத்தமா இருந்தீங்க, அவர் கழுவினார், சுத்தம் பண்ணினார். அது மாத்திரமல்ல பரிசுத்த மண்ணை நம்மை பரிசுத்தமா இன்றைக்கு வைத்திருக்கிறார்.
Some of you didn't understand.
ஒரு சில புரிந்து கொள்ளவில்லை.
Some of you are understanding.
ஒரு சில புரிந்து கொண்டு இருக்கிறீங்க.
See, once you come to this place,
மா இந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கனா,
what the father did?
தகப்பன் என்ன செய்தார்?
He did three things.
மூன்று காரியங்களை செய்தார்.
சொல்லுங்க, என்ன பார்த்து? Three things.
மூன்று காரியங்கள்.
Three things.
மூன்று.
இப்ப தான் மெசேஜ் கே வரேன். He got three things.
மூன்று காரியங்கள்.
Number one.
முதலாவது,
he gave him a ring.
அவனுக்கு மோதிரத்தை போட்டாரு.
அதுக்காக உடனே ரிங்குகளை என்ன ஜாம் பண்ண சொல்லாதீங்க. ரிங், he gave a ring.
மோதிரத்தை போட்டாரு.
He says you are gone away.
நீ தூரமா போனே.
Now we have come back.
இப்ப திரும்ப என்கிட்ட வந்துட்டே.
So what's the meaning of ring in those days?
அந்த நாட்கள்ல மோதிரம் போடுறதுன்னு அர்த்தம் தெரியுமா?
The family name is given back.
அந்த குடும்ப பெயரை மீண்டுமாக கொடுக்க கூடிய ஒன்று.
That's why the ring is given.
அதுக்கு தான் மோதிரத்தை போடுவாங்க.
You were dirty.
நீ எங்கயோ இருந்த அழுக்கா.
Now you come back.
இப்ப திரும்ப வந்துட்டே.
I found you.
உன்னை கண்டுபிடிச்சேன்.
I'm going to give you my name.
என் பெயரை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன்.
Praise the Lord.
ஸ்தோத்திரம்.
Praise the Lord.
ஸ்தோத்திரம்.
When you walk in the house.
வீட்டில் நடக்கும்போது.
When they see your ring.
உங்களுடைய மோதிரத்தை பார்த்தா.
They know you are part of my family.
நீங்க இந்த குடும்பத்துக்கு ஒரு பங்குன்னு சொல்லி அந்த மோதிரத்தை பார்த்தா கண்டுபிடிப்பாங்க.
The servant maids cannot tell bad about you.
ஏன் உங்களுக்கு குறித்து வேலைக்காரங்க எல்லாம் எந்த கதை கெட்டதை பேச மாட்டாங்க. ஏன்னா நீங்க வீட்டுக்கு சொந்தக்காரர்.
போய்தான் சொல்ல மாட்டாங்க. என் ஃப்ரெண்ட் ரெண்டு பேர் இருக்காங்க. அந்த காலத்துல இஃப் தே வான்ட் டு ரன் அவே, தே ரன் அவே டு பெங்களூர்.
ஓடணும்னா என் நண்பர்கள் அதுக்கு பெங்களூர் கூடுவாங்க.
They'll immediately run away to Bangalore.
உடனே பெங்களூர் கூடுவாங்க.
I don't know what was there in Bangalore.
பெங்களூர் என்ன இருக்குன்னு தெரியல.
Now if they run away, they'll run away to ICS. See, ICS. They'll run away there. They went to Bangalore.
Bangalore போனாங்க.
When they came back,
திரும்ப வந்தபோது,
our own friends,
எங்க சொந்த நண்பர்கள்,
இவன் தான் ஓடி போயிட்டான் பெங்களூருக்கு. He is the one who ran away to Bangalore.
இவன் தான் பெங்களூருக்கு ஓடினா.
You know what the father did?
தகப்பன் என்ன செய்தாரு?
Nobody should open their mouth.
யாரும் வாய் திறக்க கூடாது.
When I give you the ring,
நான் மோதிரத்தை போட்டுட்டேனா,
you have the name.
இந்த குடும்பத்துக்கான நீ உரிமை உனக்கு இருக்கிறது. எனக்கு மோதிரம் இருக்கு. எனக்கு அந்த நாமம் தரிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த நாமம் தரிக்கப்பட்டு இருக்கிறது. கண்டுபிடிச்சாரு, போஷித்தாரு. எனக்கு அவருடைய நாமத்தை கொடுத்திருக்கிறாரு.
என்னுடைய
தகப்பனுடைய பெயர் எனக்கு இயேசு. இயேசு என்னுடைய தகப்பனுடைய பெயர்.
Is Jesus.
பெயர் இயேசு.
My healer name.
என்னை சுகம் அளிக்கிறவருடைய நாமம் இயேசு.
என்னை
விடுவிக்கிறவருடைய நாமம் இயேசு. என் தேவைகளை சந்திக்கிறவர் இயேசு.
My everything.
என் வாழ்க்கையில எல்லாமே
is Jesus.
எல்லாமே இயேசு 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 இயேசு.
You know the second thing what he gave?
முதலாவது மோதிரம், அடுத்து இந்திரமா கொடுத்தார் தகப்பன்.
Shoes.
பாதரட்சியை போடுங்கனார்.
Shoes.
பாதரட்சியை போடுங்க.
You know what's that meaning?
என்ன அர்த்தம் தெரியுமா?
You wear the shoes.
பாதரட்சியை போடும்போது
you can walk anywhere.
எங்க வேணா நடக்கலாம்.
I give you the authority.
அதிகாரத்தை கொடுக்கறேன். நீங்க இந்த இடத்துல எங்க வேணா போலாம்.
Amen. You can remember what God told Joshua.
யோசுவா இடத்துல ஆண்டவர் சொன்னது யோசுவா.
Wherever you your sole of your foot goes, I will give you that land.
உன் கால் மிதிக்கிற எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்தை உனக்கு நிச்சயம் கொடுப்பேன் என்று கர்த்தர்
சொன்னார்.
என்ன அர்த்தம்? நீங்க போகும்போது அந்த பாதரட்சி அதிகாரத்தை குறிக்கிறது.
He gave you his name.
நாமத்தை கொடுத்தாரு.
Next he gave you his authority.
அடுத்து அவருடைய அதிகாரத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறார்.
He gave you his authority.
அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்.
The third thing.
மூன்றாவது.
He gave a robe.
அதுக்கு மேல வஸ்திரத்தை கொடுத்தாரு.
Praise the Lord.
அங்கியே கொடுத்தாரு.
He gave a robe.
ஒரு அங்கியே போட்டாரு.
You know what's the robe?
என்ன அங்கி தெரியுமா?
Praise the Lord. He said, மகனே போறா, மகனே போறா, I gave you the ring.
உனக்கு மோதிரத்தை கொடுத்தேன்.
I gave you the shoes.
பாதரட்சையை கொடுத்தேன்.
I am giving you the robe.
ஏ அங்கியே வஸ்திரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன்.
You have the name.
நாம இருக்கு.
The authority.
அதிகாரம் இருக்கு.
Now,
இப்பொழுது
identity.
நான் உங்க கூட இருக்கிறேன் ஒரு அடையாளத்தை என் அங்கியை கொடுத்து உங்களுக்கு
நிரூபிச்சிருக்கிறேன்.
இப்பொழுது
The servants are watching him.
வேல கரங்க பாக்குறாங்க.
ஐயா ஓடி போனவன் சொல்ல முடியாது. Now he is the master.
இப்போ எஜமானாக வைத்திருக்கிறார். எஜமானாக வைத்திருக்கிறார்.
He was a slave.
அடிமையா இருந்தார். இப்போ எஜமானாக வைத்திருக்கிறார்.
ஏன்
தெரியுமா?
He's got the name.
அந்த நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரம் இருக்கிறது. அடையாளத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
Everybody is lesser than this man.
இந்த அடையாளத்தை கொடுத்த பிறகு எல்லாருமே கீழானவர்கள்
தான்.
மூத்த சகோதரர் வரா,
என்னாச்சு?
வந்துட்டேன் வீட்டுக்கு.
தன்னுடைய
மூத்த சகோதரனை விட அதிகாரத்தை நிலைய சகோதரன் கர்த்தர் கொடுத்திருந்தார். அவருடைய தகப்பன் உங்களுக்கு எனக்கு கிருபையாக நாமத்தை கொடுத்திருக்கிறாரு. அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அடையாளத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
Think intelligently about something.
மா ஒரு சில காரியங்களை ரொம்ப அறிவா யோசித்தா
you'll never get it.
ரொம்ப அறிவா யோசித்தீங்க அதை பெற்றுக்கொள்ள முடியாது.
When you think intelligently,
நம்முடைய அறிவில நாம நினைச்சு யோசித்தோம்னா
you'll never get it.
நிச்சயமா அதை பெற்றுக்கொள்ள முடியாது.
I want to finish with something.
சில காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன்.
I have a big message but I want to finish.
பெரிய செய்தி இருக்குது ஆனால் நான் முடிக்க விரும்புகிறேன்.
When you think intelligently about baptism,
ஞானஸ்நானத்தை குறித்து ரொம்ப அறிவா நாம யோசித்தோம்னா
If you think intelligently about speaking in tongues,
anniya masle pesadukku romba arima yosthana.
Bible says,
vedam solugirathu,
in my name,
ye naamathile,
in my name,
ye naamathile,
in my name,
ye naamathile,
you can cast out devils.
Ye naamathile pisasugalai thuratthuveergal.
But if you have to have the name,
andha naamam ungalku venumna,
you need to have it on you.
Andha naamam unga mele irukkum.
You can't use that name without he owning you.
அந்த நாமத்துக்கு உங்களை சொந்தக்காரரா மாற்றாத வரைக்கும் நிச்சயம் அந்த நாமத்தை நீங்க மற்றவர்களுக்கு பயன்படுத்த முடியாது. அந்த நாமத்துக்கு நீங்க சொந்தக்காரரா மாறாத வரைக்கும் நிச்சயம் அந்த நாமத்தை மற்றவர்களுக்கு பயன்படுத்த முடியாது. முதலாவது தேவன் உங்களை சொந்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும்.
Praise the Lord. Then you have to have his name.
அதுக்கு பிறகு அவருடைய நாமம் உங்கள் மேல் தரிக்கப்படுகிறது.
When you think intelligently about speaking in tongues,
அந்நிய பாஷை குறித்து பேசுவது குறித்து நம்முடைய அறிவில் யோசிக்கலாம்.
Some of us don't understand what is speaking in tongues.
அந்நிய பாஷையில் பேசுவது என்றால் என்னென்று ஒரு சிலருக்கு புரியவில்லை.
That's the authority.
அது அதிகாரம்.
That's the Pentecostal authority.
அது பெந்தகோஸ்தர்கான அதிகாரம்.
It's God has given us the authority.
தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்.
He has given us the name.
நாமத்தை கொடுத்தார்.
He has filled us with the Holy Ghost.
பரிசுத்தாவியால் நிரப்பினார்.
Why are we so happy about speaking in tongues?
ஏ அந்நிய பாஷையில் பேசுவது பெரிய
என்னுடைய
நாமத்தினால் மாத்திரமே.
Including speaking in new tongues.
அந்நிய பாஷையில் பேசுவதை குறித்து நவமான பாஷைகளை பேசுவீர்கள் என்று என் நாமத்தினால் பேசுவீர்கள்
என்று சொல்லியிருக்கிறார். Being like this, you know, we are filled with the Holy Ghost.
நம்முடைய சபை கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்கிறார். அபிஷேகம் பெற்ற சபை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற சபை.
It's not a joke.
நகைச்சுவைக்கு கிடையாதுங்க.
It's not a culture.
இதோ கலாச்சாரத்து கிடையாது.
It's not a tradition.
பாரம்பரியம் கிடையாது.
It's not a must.
அல்லது கண்டிப்பா சொல்லி கிடையாது.
Only if you're filled with the Holy Ghost, you will be a member of the church. I never said that.
பரிசுத்த ஆவியை பெற்றாதான் நீங்க சபையில் அங்கத்தினராக முடியும். நான் சொன்னதில்லை.
Bible says,
வேதம் சொல்கிறது,
until you're born again with water and by spirit, you will never enter the kingdom of God.
நான் ஒண்ணு சொல்லுங்க, ஆண்டவராக தெளிவா சொல்லுங்க, ஒரு மனுஷன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்.
I am not telling you.
நான் சொல்லுங்க சகோதரரே,
I am only a vessel.
நான் ஒரு பாத்திரம்.
I am telling what the Bible says.
வேதம் சொல்கிறது இன்றைக்கு உங்களுக்கு சொல்றேன்.
If you're not he found you
kandupidichaaru
he feeds you
poshitaaru
he gives you the name
naamatha kodutaaru
where's the authority
adhigaram irukku
praise the lord getting baptized is nothing
nyanasaram edupadu onru illa
adutha vara but filled with the holy ghost
parisuthaavil nirappapaduvathu
in this church
in the sabaiyile
right here I'll tell you the truth
satyathai solugiren
I know your heart
உங்க இருதயத்தின் நினைவு தெரியும்
some of you think you are very intelligent
ஒரு சில யோசிக்கிறீங்க நான் அறிவில் சிறந்தவர் என்று
This will never happen.
இது எது ஒன்ன எனக்கு நடக்காது.
I want to show you a video.
ஒரு வீடியோ படத்தை காண்பிக்கிறேன்.
They did a test.
ஒரு சோதனை நடத்தினாங்க.
And a pastor,
ஒரு போதகர் மேல்
when he was speaking in tongues,
அந்நிய பாஷையில பேசும்போது ஒரு சோதனை எடுத்திருக்காங்க.
They said whether this is true or not,
இது உண்மையா பொய்யான்னு சொல்லி பார்ப்பதற்காக.
But God finds you, he doesn't want to leave you again.
மா தேவன் உங்களை கண்டுபிடிச்சது உங்களை பாதியில கைவிடுவதற்காக கிடையாது.
பக்கத்துல சொல்லுங்க பாதியில இல்ல,
பாதியில விடுறதுக்காக இல்லங்க.
He never leave you.
பாதியில விட மாட்டாரு.
He will never leave you.
பாதியில விட மாட்டாரு.
That supernatural power,
இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை,
which comes into the church,
சபைக்குள்ள வருகிறது.
When you start speaking in tongues, God says, I'm going to give you that supernatural power.
அந்நிய பாஷையில பேசும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார்.
So one channel decided to do the test.
ஆகவே ஒரு பெரிய விஞ்ஞானி இதை சோதித்து பார்க்க விரும்பினான்.
Whether this is correct or not,
சரியா தவறா.
Whether they speak in tongues,
அந்நிய பாஷையில பேசுறாங்களா.
Whether they are lying,
அல்லது பொய் சொல்றாங்களா.
Because when I speak in tongues, I enjoy.
இல்ல அன்னி பாஷை பேசும்போது எனக்கு மகிழ்ச்சி இருக்குது.
They said I'm going to do a test on them.
இத நாங்க சோதித்து பார்ப்போம்.
Find out whether that is true. Are they speaking with God?
தேவனோட தான் பேசுறங்களா என்று சொல்லி சோதித்து பார்க்கலாம் என்று பார்த்திருக்காங்க.
And they did the test.
சோதித்து பார்த்தாங்க.
First they called the pastor.
போதகர் கூப்பிட்டாங்க.
And they said we want to do a test on you.
உங்க மேல ஒரு சோதனை நடத்த போகிறோம்.
Then they put all the things scanning machines.
எல்லா கருவிகளும் ஸ்கேனிங் கருவிகள் எல்லாம் போட்டாங்க.
They started, they told them you start praying pastor.
நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க போதகரேன்னு சொன்னாங்க.
When the pastor first started praying.
போதகர் ஜெபிக்க ஆரம்பித்தார்.
Slowly he started speaking in tongues.
மெதுவாக அந்நிய பாஷையில் பேச ஆரம்பித்தார்.
Then they took that the scan.
அதுக்கு பிறகு ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க.
Of the brain.
அந்த மூளை ஸ்கேன்.
I want to have the young people to.
வாலிபர் நன்றாய் கவனிங்க நான் சொல்கிறதை.
When they took the scan.
ஸ்கேன் எடுத்தபோது.
One scan.
One scan
when he was normally praying,
சாதாரணமா ஜெபிக்கும்போது,
that part of the brain was very active.
அந்த மூளையினுடைய பகுதியான நல்ல செயல்பட்டு கொண்டிருந்தது.
When he started moving and speaking in tongues,
அந்நிய பாஷையில பேச போகும்போது,
that part became very dim.
அந்த மூளையினுடைய அந்த பகுதி அப்படியே மெதுவாக மாறிவிட்டது.
They said,
மங்கிவிட்டது.
When he was speaking in the correct language,
சரியான மொழியை பேசும்போது,
everything was all right.
எல்லாமே சரியா இருந்திருக்கிறது.
But when he started speaking in tongues,
அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்கும்போது,
his brain was dim.
அவருடைய மூளை மங்கிவிட்டது.
Which means he was talking somewhere else.
அப்ப என்ன அர்த்தம்னா, பூமியில தொடர்பு இல்ல, இவர் எங்கேயோ பேசிக்கொண்டிருக்கிறார்.
The doctor found this.
மருத்துவர் கண்டுபிடிச்சாங்க.
But I want to tell you,
நான் சொல்ல விரும்புகிறேன்.
Before the doctors found,
மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக
Paul found it.
பவுல் அதை கண்டுபிடித்தார். அன்றைக்கே
Paul said,
பவுல் சொன்னார்,
when you are speaking in tongues,
அந்நிய பாஷையில பேசுகிறவர் தேவனோடு கூட ரகசியத்தை பேசக்கூடியவனா இருக்கிறார்.
சொத்திரம். He says, I found you.
நான் கண்டுபிடிச்சேன்.
I fed you.
நான் போஷித்தேன்.
I gave you the name.
நாமத்தை கொடுத்திருக்கிறேன்.
Praise the Lord. I want you to listen to this.
நன்றாக கவனியுங்கள்.
It will clear many people's doubts today and you will be filled with the Holy Ghost.
அநேகருடைய சந்தேகங்கள் நிச்சயமாக இன்றைக்கு தீர்க்கப்படும். கர்த்தர் உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார்.
Thanks for watching our internet edition of Nightline. I'm Martin Bashir. Today we examine the Christian practice of speaking in tongues. Those outside the church often say it's nothing more than gibberish, but some Christians claim that it's the purest form of prayer beyond the constraints of normal language. Nightline's Vicky Mabry reports on the science of speaking in tongues. It is an ancient practice mentioned in the Bible. St. Paul called it speaking in the tongues of angels. Jesus' apostles were first said to do it at Pentecost. The technical term is glossolalia. Most people call it speaking in tongues.
There's a vast number of people out there that because they did not personally experience it or have been taught against it all their lives, there's no way they have an ability to embrace it. So that's common. We're still mocked and made fun of.
That's not stopping Pastor Jerry Stoltzfus or others in his congregation at the Freedom Valley Worship Center in Gettysburg, Pennsylvania, from using what they say is a God-given gift.
It's almost as if I'm able to tap into God's heart and what he wants. I get goosebumps, actually. You can feel him all around you, and you can feel him speaking through the words that you're saying.
It almost sounds like a foreign language, but actually, those who speak in tongues are not saying anything in any known language.
With the gift of tongues, I can trust the Holy Spirit to figure out what needs to be healed. He will use what sounds like gibberish, like any other language sounds like gibberish. he will interpret that for his purposes and his uses.
We say things in our own English language, but speaking in tongues is a heavenly language that we're going to God and Jesus intercedes for us.
They say they have no control over what comes out of their mouths, that they're swept up in a rush of ecstatic religious feeling, and that the Holy Spirit is speaking through them. Do you hear yourself?
Oh, yeah. Sometimes I think I sound like a total idiot.
It's almost all in yellows and red here.
At the University of Pennsylvania, Dr. Andrew Newberg is looking for an explanation for what most regard as unexplainable.
I mean, it's not language. It's not regular language, at least, that would normally activate the frontal lobe.
Newberg is exploring the relationship between faith and science, studying what happens in the brain during the deepest moments of faith.
If we're really going to look at this very, very powerful force in human history of religion and spirituality, I think we really have to take a look at how that affects our brain, what's changing or turning on or turning off in our brain.
They're going to go around very fast right now.
He's recently published a study of Americans speaking in tongues. Remarkably, he discovered that what's happening to them neurologically looks a lot like what they say is happening to them spiritually.
Make sure we got your whole head in there.
We asked Pastor Jerry Stoltzfus to come to the university to have his brain scanned while he speaks in tongues. This way, we could see the experiment in action.
I don't think faith is anything to be afraid of from science. Science validates faith. So bring it on. Whatever the facts are, bring it on.
Just go ahead and you can begin prayer.
First, he's told to pray in English.
Father, I pray for each of the family members involved in this study. Grant them what they are looking for in their personal lives, for their vision and their potential.
Then he's told to speak in tongues.
This is the first scan when he was in prayer, speaking in English. This is the second scan when he is praying in tongues.
Pastor Stoltzfus's scan showed that his frontal lobe, the part of the brain that controls language, was active when he prayed in English. But for the most part, it fell quiet when he prayed in tongues.
When they're actually engaged in this whole very intense spiritual practice, religious practice for them, their frontal lobes tend to go down in activity. But I think it's very consistent with the kind of experience that they have, because they say that they're not in charge. It's the voice of God. It's the Spirit of God that's moving through them.
Dr. Newberg says the results were even more dramatic on subjects who were scanned without a Nightline crew in the room and who were not speaking in tongues on demand, as Jerry Stoltzfus had done. Study participants like Donna Morgan first listened to music, then went to where the Spirit took them.
When I heard about the study, I already knew within my spirit that it was going to be proven that there's a part of our brain that we have no control, that when the Holy Ghost is interceding for us, we're out of control.
In earlier studies, Dr. Newberg looked at what happens in the brains of Buddhist monks meditating and Franciscan nuns praying. And it was noticeably different from what happens to tongue speakers.
That's in fairly stark contrast to the people who are like the Buddhists and the Franciscan nuns who were in prayer, because they were very intensely focused. And in those individuals, the frontal lobes actually increased activity.
But Dr. Newberg isn't out to prove or disprove anything. He can tell you what happens in the brain, not why.
Praise the Lord. The study shows what happens in the brain. Some of you may not understand what I'm preaching now. There's no need for a study. It is written in the Bible.
இன்றைக்குதான் உலகம் ஆய்வு செய்து அறிந்து கொள்கிறது. இது ஏற்கனவே வேதாகமத்தில் நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்காக எழுதி கொடுத்திருக்கிறார்.
You understand what I'm saying? I want Sister Sandhya to translate what happened in a brief thing.
In the Kariyate, Sister Sandhya avargal andha surukkamai sollumbadi anbodu ketukolgiren.
Ippa paatha video la andha pastor vandu oru aayivukaga kootittu poranga andha brain nibunargal. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல நீங்க நார்மலா ஜெபம் பண்ணுங்க, அதுக்கப்புறமா நீங்க அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அவங்க மேல சில ஆய்வுகளை பண்றாங்க. அவங்க சொன்ன காரியங்கள் வந்து ரொம்ப வியப்பா இருந்தது. ஒண்ணு என்னன்னா, அவங்க ஜெபம் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்ச மொழியில ஜெபம் பண்ணும்போது நம்மளுடைய பிரெயினோட இந்த பகுதி ஃப்ரான்டல் லோப் அப்படின்னு சொல்லுவோம், இதுதான் பேச்சுக்கு வந்து உறுதுணையா இருக்கிற ஒரு பகுதி. அதுக்குதான் சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் இந்த இடத்துல அடிபடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா பேச்சு வராதுன்னு. அந்த நார்மல் மொழியில ஜெபம் பண்ணும்போது இந்த லோபானது நல்ல ஆக்டிவா இருந்திருக்கு, அது அவங்க ஸ்கேன்ஸ்ல தெரிஞ்சிருக்கு. அந்நிய பாஷையில பேசின மாத்திரத்துல பாஷை பேசுறாங்க, மொழி பேசுறாங்க, ஆனா அவங்களுடைய ஓன் சிந்தையில அதை அவங்களால பேச முடியல. இந்த லோபோட ஆக்டிவிட்டி ரொம்பவும் கம்மி ஆயிடுச்சு. இதேதான் நாலு பேருக்கு ஆய்வு பண்ணி பார்த்திருக்காங்க. அப்போ உறுதியா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்நிய பாஷையில பேசும்போது நம்மளுடைய ஓன் கண்ட்ரோல்ல நம்ம இல்ல, நம்மளுடைய ஓன் சிந்தையனுடைய கண்ட்ரோல நம்ம இல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி நம்மள இந்த மாதிரியான தேவ தூதர்களோடு கூட பேசக்கூடிய ஒரு சக்தியை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு இவங்க ஆய்வு பண்ணி தீர்மானம் பண்ணிருக்காங்க.
I am not trying to prove what is proven in the Bible.
ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட ஒன்றை மீண்டுமாக உலகம் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
I have something to tell the church.
சபைக்கு சொல்ல ஒரு காரியம் இருக்கு.
If you are not filled with the Holy Ghost,
இதுவரைக்கும் பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெறாத இருப்பீங்கனா,
it's time you get the authority.
இனி காலத்து வீணாக்காதீங்கம்மா, பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம்.
It's time you get the authority.
அதிகாரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
Another one is your baptism.
இன்னொன்று ஞான ஸ்நானம்.
You cannot have a baptism without a name.
ஒரு நாமம் இல்லாமல், ஒரு பெயர் இல்லாமல் ஞான ஸ்நானத்தில் பிரவேசிக்க முடியாது.
You cannot have a baptism without a name.
நாமம் இல்லாமல், ஒரு பெயர் இல்லாமல் ஞான ஸ்நானத்தை யாருமே எடுக்க
முடியாது. Somebody has to own you.
யாராவது உங்களை தனக்கு சொந்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும்.
Somebody has to say this is mine.
இவ என்னுடையவன் சொல்லணும்னா,
when your baptism is happening,
ஞான ஸ்நானம் நடக்கும்போது,
we are pronouncing the name.
அந்த நாமத்தை சொல்றோம்.
The name of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லும்போது அந்த நாமத்தை நீங்க சொந்தக்காரரா மாறுவீங்க.
He owns you.
அவர் உங்களை சொந்தமாக வைத்துக் கொள்கிறார்.
He owns you.
அவர் சொந்தமாக வைத்துக் கொள்கிறார்.
That's your identification.
அதுதான் நமக்கு அடையாளம்.
You are identified with his name.
அந்த நாமம் இருந்ததுனா யார் நம்மை பார்த்தாலும் நம்மை அடையாளம் கண்டு கொள்வார்கள்.
I want to announce to this church.
சபைக்கு ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன்.
Leave your super, you know, your intellectual thing away.
உங்களுடைய அறிவின் காரியத்தை கொஞ்சம் விட்டுடுங்க தயவு செய்து.
Understand that this is God's gift.
இது தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்த வரம், இதை மட்டும் நினைத்துக் கொள்ளுங்க.
If God finds you,
தேவன் உங்களை கண்டுபிடிச்சார்னா,
he is feeding you.
அவர் உங்களுக்கு போஷிக்கிறார்.
He is giving you his name.
அவர் நாமத்தையும் கொடுக்கிறார்.
Take his authority.
அதிகாரத்தை எடுத்துக்கங்க.
Take his identification.
அவருடைய அடையாளத்தையும் எடுத்துக்கங்க.
Those who are not baptized in the name of Jesus Christ,
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் இதுவரைக்கும் ஞானஸ்நானம் எடுக்காத,
I give you once again another altar call.
திரும்பவும் இன்னொரு ஒரு அழைப்பை நான் கொடுக்கிறேன்.
God wants to own you.
கர்த்தர் உங்களை தனக்கு சொந்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்.
God wants to own you.
உங்களை சொந்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று
விரும்புகிறார். I cannot say that I don't know the God's name.
தேவனுடைய பெயர் எனக்கு தெரியலப்பா அப்படி நான் சொல்லுவேன்.
And I am baptized.
நான் ஞானம் எடுத்தேன்.
Father is not a name.
மேலான ஒரே ஒரு நாமம் இருக்கிறது.
When you get baptized in that name,
அந்த நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்கும் போது,
he owns you.
அவர் உங்களை சொந்தமா வைத்துக் கொள்றாரு.
He says you are mine.
அவர் சொல்றாரு, நீங்க என்னுடையவர்கள், நீங்க என்னுடையவன், என்னுடையவள் என்று சொல்லுகிறார்.
You are, if you are already baptized,
ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்திருந்தால்,
and you have confusion whether to be baptized again,
மறுபடியும் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டுமா எடுக்க கூடாதா என்ற குழப்பம் இருக்குமானால்,
you can be re-baptized.
மறுபடியும் ஞானஸ்நானம் எடுக்கலாம். வேதத்தின்படி நான் சொல்கிறேன்,
in the name of Jesus Christ,
இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மறுபடியும் ஞானஸ்நானம் எடுக்க
வேண்டும். When God finds you,
தேவன் கண்டுபிடிக்கும்
போது, and that man Egyptian says,
அந்த எகிப்தியன் சொன்னான்,
only one thing,
ஒரு காரியம்,
don't make me go back to the world.
என்னை திரும்பவும் அங்க அனுப்பிடாதீங்க, என்னை திரும்ப உலகத்துக்கு அனுப்பிடாங்கன்னு சொல்லி அந்த ராஜா இடத்துல சொன்னான்.
You're not understanding.
நான் புரிந்து கொள்ளலங்க.
When he finds you,
ஒரு முறை ராஜா கண்டுபிடிச்சார்னா,
you can't go back to Egypt.
ஒரு முறை ராஜா கண்டுபிடிச்சிட்டார்னா திருப்பி உலகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை.
I don't want to go to that master again.
அந்த எஜமானுக்கு அடிமையா நிக்கிற
போக மாட்டேன். I don't want to go to Egypt again.
எகிப்துக்கு அடிமையா போக
மாட்டேன். I want to live with the king.
இந்த ராஜாவோடு கூட நான் வாழணும்.
With the authority.
அதிகாரத்தோடு கூட வாழ வேண்டும்.
With the name.
அந்த நாமத்தோடு வாழ வேண்டும்.
Identification.
அடையாளத்தோடு கூட வாழ வேண்டும்.
I am his.
நான் அவருடையவன்.
Then you know what he calls you?
அதுக்கு பிறகு எப்படி திரும்ப கூப்பிடுறாரு?
Oh, fear not.
பயப்படாதே.
I have redeemed thee.
நான் உன்னை மீட்டு கொண்டேன்.
I have called thee by thy name.
பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
For the Egyptian,
அந்த எகிப்தியனுக்கு
there was no name.
பேரே இல்லை.
But for you and me,
உங்களுக்கும் எனக்கும்,
I have redeemed thee.
உன்னை மீட்டு கொண்டேன்.
I have called thee. By your name.
உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
The last thing it says.
கடைசியா சொல்றாரு.
Thou art mine.
நீ என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
Let's stand together.
எல்லாம் எழுந்திருக்கலாமா தயவுசெய்து.
I want to be yours.
சொல்லுங்க ஆண்டவரே, நான் உமக்கு சொந்தமாய் மாறணும்ப்பா.
I want to be yours.
நான் உமக்கு சொந்தமாய் மாறணும்ப்பா.
I don't want to go back to the world.
இனி உலகத்துக்கு நான் போக கூடாதுப்பா.
I don't want to go to that master.
இனி அந்த எஜமானத்துல அடிமையா நான் போக கூடாதுப்பா.
I want the name. I want the authority.
பா, உங்க நாம எனக்கு தரிக்கப்படணும், உங்க அதிகாரம் எனக்கு வேணும்பா.
Those are not filled with the Holy Ghost.
இதுவரைக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவள் இருப்பீர்கள். ஆனால்
if you still think that God can fill you today.
தேவன் இன்றைக்கும் என்னை நிரப்ப வல்லவர் என்று சொல்லி விசுவாசிப்பீங்கன்னா,
we are not, you know, as they say, it's not jabbering. It's not something which you வளருது கிடையாது. It is true that we are speaking with angels.
நாம் ஏதோ உணர்றது கிடையாதுங்க, பேசும் பொழுது பரலோக மாசியை பேசுகிறோம், அது உண்மை என்று நிரூபித்து இருக்கிறார்கள்.
Wherever you are,
எங்க இருந்தாலும் சரி,
start asking God, God, if this is true what is being preached, fill me up Lord today.
ஆண்டவரே, இன்றைக்கு பிரசங்கித்த காரியம் உண்மையா இருக்குமானால் என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லி கேளுங்க.
Forget your intelligence.
உங்களுடைய அறிவின் திறமை எல்லாம் கொஞ்சம் மறந்துடுங்க.
Forget your education.
உங்களுடைய படிப்பறிவு சம்பந்தமா
all these things. So Lord, I'm just as an ordinary vessel.
எல்லாவற்றையும் மறந்துவிட்டு சொல்லுங்க, சாதாரணமாக ஒரு பாத்திரமாக இன்றைக்கு உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்.
என்னை
நிரப்புங்கப்பா.
Fill me up, Lord.
என்னை நிரப்புங்கப்பா.
Talk to me, Lord.
கிட்ட பேசுங்கப்பா.
Put that different new tongue.
ஆண்டவரே, அந்த புதிய பாஷையை பேசுவதற்கு நாமை பயன்படுத்துங்கப்பா.
Hallelujah, 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 Jesus. I don't have to encourage you to speak in tongues.
அன்னிய பாஷையில பேசுவதற்கு நான் உற்சாகப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. அபிஷேகம் இருக்குமானால்
நீங்க பேசுவீங்க. We don't need a song for you to speak in tongues.
அன்னிய பாஷையில பேசுறதுக்கு ஒரு பாடல பாடினாதான் நீங்க பேசணும்னு சொல்லி கிடையாது.
We don't have to do everything for you to speak in tongues.
நீங்க அன்னிய பாஷையில பேசணும்னு சொல்லி எந்த காரியம் செய்ய வேண்டாம். அபிஷேகம் பெற்றால் நீங்க பேசுவீங்க.
If you know that you are found by this king,
இந்த ராஜா என்னை ஒரு நாள் கண்டுபிடித்தார் என்று சொல்லி அறிந்திருப்பீர்கள். எங்கேயோ இருந்த என்ன இந்த ராஜா கண்டுபிடிச்சாரு நமக்கு உணர்வு இருந்தா தானாகவே நம்முடைய வாய் அவரை துதிக்கும், தானாகவே அந்நிய பாஷையில பேசுவோம்.
Oh,